உவவானொலி வழங்கும் உவ குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரில் மாணவர்கள் தொடர்ச்சியாக தரம் 11 மாணவர்களுக்கான தமிழ் பாடத்தினை கேட்கலாம். இன்று தமிழ் பாடத்தினூடாக உங்களை சந்திக்கின்றார் பதுளை பாரதி மகாவித்யாலயத்தின் தமிழ் பாட ஆசிரியர் என் இந்திரகுமார் அவர்கள்.
வணக்கம் மாணவர்களே, உவாவின் குருகுலம் நிகழ்ச்சியிலே இன்று நாங்கள் தரம் 11 மாணவர்களுக்கு தமிழ் மொழியும் இலக்கியம் பாடம் தொடர்பில் கலந்துரையாட இருக்கின்றோம். உங்களோடு பாடம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக இணைந்து கொண்டிருக்கின்ற நான் பதுளை பாரதி மகாவித்யாலய ஆசிரியர் எம் இந்திரகுமார். இன்று நாங்கள் கலந்துரையாட இருக்கின்ற பாட அலகு கிருட்டிணன் தூதுச்சருக்கம், அதாவது மகாபாரதத்திலே வருகின்ற ஒரு கதைப்பகுதி, ஒரு பகுதியை நாங்கள் இன்று உங்களுடைய பாடத்திற்காக கற்க இருக்கின்றோம். அதாவது மகாபாரதம் என்ற கதை, அது தொடர்பான விடயங்களை மாணவர்கள் பொதுவாக அறிந்திருப்பீர்கள், கதைகளை கேட்டிருப்பீர்கள். எனவே இந்த பாடம் தொடர்பாக கற்பதற்கு முன் அந்த மகாபாரதம் தொடர்பிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை ஒரு மீட்டல் செய்து கொண்டு அல்லது அது தொடர்பாக சுருக்கமான சில கருத்துக்களை பார்த்து கொண்டு நாங்கள் பாடப்பகுதிக்குள்ளே செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே மகாபாரதம் வடமொழியிலே எழுந்த ஒரு இதிகாச நூல். இதனை வடமொழியில் செய்தவர் வியாசர். இந்த இலக்கியத்தை தமிழிலே தந்தவர் வில்லிபுத்தூர் ஆழ்வார். எனவே தமிழில் எழுந்த பாரத கதை வில்லிபாரதம் என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த வில்லிபாரத இலக்கியத்திலே, அதாவது மகாபாரதம் வடமொழியிலே எழுந்தது, வடமொழி பாரத கதையின் தமிழ் வடிவமாகிய வில்லிபாரதத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் இங்கே கற்க இருக்கின்றோம். கிருட்டிணன் தூது சருக்கம், அதாவது மகாபாரதத்தின் பாட்டுடை தலைவன் அல்லது கதாநாயகன் என்று சொல்லக்கூடிய ஒரு கதை மாந்தர் கிருஷ்ண பரமாத்மா. இந்த நூலின் நோக்கம் உலகத்தில் அதர்மம் தலையெடுக்கின்ற பொழுது அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பதற்காக பகவான் அவதாரம் எடுக்கின்ற செய்தி. அந்த வகையிலே திருமால் கிருஷ்ண பரமாத்மாவாக அவதாரம் செய்து அதர்மத்தை அழித்த விடயங்களை பேசுவது இந்த மகாபாரத கதை. ஆகவே அந்த பகுதியிலே வருகின்ற ஒரு விடயம் கிருஷ்ணன் தூது சென்ற விடயம். இந்த தலைப்பை நாங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். கிருட்டிணன் தூது சருக்கம். சருக்கம் என்பது பொதுவாக உங்களுக்கு தெரியும், இலக்கியங்களின் உட்பிரிவுகளுக்கு காண்டங்கள், சருக்கங்கள் என்றெல்லாம் உட்பிரிவுகளை நாங்கள் அடையாளப்படுத்துகின்ற மரபு உண்டு, படலம் என்றெல்லாம். அதிலே கிருஷ்ண பரமாத்மா தூது சென்ற விடயத்தை கூறுவது கிருட்டிணன் தூது சருக்கம். கிருட்டிணன் என்று சொல்லப்படுகின்ற கிருஷ்ண பரமாத்மா அல்லது கண்ணபிரான் யாரிடம் தூது சென்றார் என்பது இங்கே கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அதாவது கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்கள் பொருட்டாக கௌரவர்களிடம் தூது செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. அதனை பற்றி கூறுகின்ற ஒரு பகுதியாக கிருட்டிணன் தூது சருக்கம் அமைகிறது. இந்த பகுதியை நாங்கள் கேட்கின்ற பொழுது ஒரு ஒரு விடயம் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது விளங்கிக் கொள்ள வேண்டும். பாண்டவர்கள் வனவாசம் போய் 12 வருட வனவாசமும் 1 வருட அஞ்ஞாதவாசமும் நிறைவு செய்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கே உரிய நாட்டை வழங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த நிலையிலே திருதராட்டிரன் மற்றும் அவனுடைய புதல்வர்களாகிய கௌரவர்கள் இன்னும் நாட்டை பாண்டவர்களிடம் ஒப்படைக்கவில்லை. எனவே கண்ணபிரான் தர்மனையும் ஏனைய சகோதரர்களையும் நோக்கி இந்த நாட்டை பெற்றுக்கொள்ளும் பொருட்டாக அவர்களை தூண்டுகின்ற ஒரு விடயம் இந்த பகுதியிலே இடம்பெறுகிறது. எனவே வனவாசம் முடிந்து அஞ்ஞாதவாசமும் நிறைவு பெற்று நாடு திரும்பிய பாண்டவர்களை கௌரவர்களிடத்தே இருந்து நாட்டை பெற்றுக்கொள்ளும் பொருட்டாக கண்ணபிரான் அவர்களை தூண்டவும் அது தொடர்பிலே தூது செல்லுமாறு, அதாவது பாண்டவர்களிடமிருந்து அல்லது பாண்டவர்கள் சார்பாக கௌரவர்களிடம் தூது செல்லுமாறு கண்ணபிரானை பணிக்கின்ற விடயமும் இந்த பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றன. எனவே அதை பற்றி நாங்கள் பாடல்களுக்கூடாக கற்றுக்கொள்ள முனைவோம். வளமை போல் மாணவர்களே, இந்த பாடப்பகுதியை கற்பதற்கு முன் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு நினைவுபடுத்துகின்றேன். உங்களுடைய பாடநூல், எழுதுகருவிகள், எழுதுதாள்கள் முதலியவற்றை தயார்படுத்தி வைத்துக் கொள்வதன் மூலம் உங்களுடைய கற்றலுக்கு இடையூறின்றிய வகையிலே அதனை தொடர்ந்தும் நீங்கள் முன்னெடுத்துக் கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொண்டு இப்பொழுது பாடத்துக்குள்ளே செல்லலாம் என்று நினைக்கின்றேன். செய்வரால் இனம் உகழும் சோலை திருநாடு பெற நினைவோ, சென்று மீளப் பைவராய் அருங்காணில் பயின்று திரிதர நினைவோ, பகைத்து போரில் உய்வர் ஆர் என விரைவின் உறுத்தெழுந்து பொற நினைவோ, உண்மையாக ஐவராம் அவனிவர்க்கும் நினைவு ஏது என்று அருள் புரிந்தான் அமரர் கோமான். செய் வெறால் இனம் உகழும் சோலை திருநாடு பெற நினைவோ, சென்று மீள பைவராய் அரும்காணில் பயின்று திரிதர நினைவோ, பகைத்த போரில் உய்வர் ஆர் என விரைவின் உறுத்து எழுந்து பொற நினைவோ, உண்மையாக ஐவராம் அவனிவர்க்கும் நினைவு ஏது என்று அருள் புரிந்தான் அமரர் கோமான். செய்வரால் சிவந்த வரால் மீன்கள், உகழும் திருநாடு, அதாவது இந்த இவர்களுடைய நாடு குறுநாடு என்று சொல்லப்படுகின்ற நாடு, வயல் நிலங்கள் நிறைந்தது, நல்ல நீர்வளம் மிக்கது. அங்கே வயல்களிலே வெறால் மீன்கள் உலாவித் திரியும், கூட்டம் கூட்டமாக வெறால் மீன்கள் உலாவித் திரியும். அத்தகைய திருநாடு, திருநாடு என்பது செல்வச் செழிப்பு மிக்க நாடு, செல்வங்கள் எல்லாம் வளங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற நாடு. அத்தகைய நாட்டை பெற்றுக்கொள்ள எண்ணுகின்றீர்களா, அல்லது மீண்டும் நீங்கள் ஐவரும் அருங்காணில் கொடிய கானகத்தே சென்று பயின்று திரிதர நினைவோ, அதாவது அங்கே அலைந்து திரிந்து வனவாசத்தை மேற்கொள்ள நினைக்கின்றீர்களா, அல்லது பகைத்த போரில் பகை கொண்டு போர் செய்ய எழுந்து உய்வர் ஆர் என விரைவின் உறுத்தெழுந்து. உய்வர் ஆர், இரண்டு பகுதியினர் மோதுகின்ற பொழுது யார் வெற்றியடைவார் என்ற ஒரு வேகம் இரு பகுதியினரிடையும் இருக்கும். அவ்வாறாக அவர்களோடு எழுந்து மோதி போர் செய்ய நினைக்கின்றீர்களா, உங்கள் ஐந்து பேர்க்கும் உண்மையான எண்ணம் தான் என்ன, நீங்கள் என்ன எண்ணம் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கண்ணவிரான் கேட்கிறான். அருள் புரிந்தான் அமரர் கோமான். அமரர் கோமான் என்பது தேவர்களின் தலைவன், இங்கே கிருஷ்ண பரமாத்மா. அதாவது இதனுடைய பொருளை நாங்கள் அழிந்த பாடல் சொல்லுகின்ற கருத்தை நாங்கள் ஒரு கால் பார்ப்போமேயானால், வனவாசம் அஞ்ஞாதவாசம் என்பன முடித்து வந்த பாண்டவர்களை நோக்கி கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார், நீங்கள் அஞ்சு பேரும் என்ன எண்ணமுடையவர்களாக இருக்கின்றீர்கள், அதாவது உங்களுக்கே உரிய அந்த குறுநாட்டை வெறால் மீன்கள் உலாவி திரிகின்ற வளம் பொருந்திய அந்த குறுநாட்டை பெற்றுக்கொள்ளப் போகின்றீர்களா, அல்லது மீண்டும் ஐவரும் கானகத்தே சென்று வனவாசத்தை அனுபவிக்கப் போகின்றீர்களா, அல்லது போர்க்களத்திலே கௌரவர்களுடன் மோதி போர் புரிய போகின்றீர்களா, உங்கள் ஐவருக்கும் உண்மையான எண்ணம் யாது என்று கண்ணவிரான் கேட்டான். இந்த இடத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். வினாவுக்கு ஏற்ற வகையிலே பார்க்கின்ற பொழுது கண்ணவிரான் நாட்டை பெற்றுக்கொள்ளும் வகையிலே பாண்டவர்களை தூண்டுகின்ற ஒரு நிகழ்வு இங்கே நடைபெறுகிறது. மறைமுகமாக கௌரவர்களுடன் போர் செய்தலை ஊக்குவிக்கின்ற அல்லது பாண்டவர்கள் கௌரவர்களுடன் மோதியாவது நாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை அவர்களிடத்தே விதைப்பதாக இந்த பாடல் அமைகிறது. அத்தோடு கண்ணபிரானின் பெருமை பேசப்படுகிறது. அவன் அமரர் கோமான், வானுலக தேவர்களின் தலைவன் அரசன். அடுத்த பாடல் இதற்கு இந்த வினாவுக்கு விடையாக அமைகிறது. அதாவது கண்ணபிரான் பாண்டவர்களை நோக்கி, குறிப்பாக தருமனை நோக்கி வினாவிய இந்த வினாவுக்கு தருமன் பதில் கூறுவதாக அடுத்த பாடல் அமைகிறது. கண்ணபிரான் கேட்கிறான், நீங்கள் போர் செய்ய போகிறீர்களா அல்லது வனவாசம் செல்ல போகிறீர்களா, நாட்டை கேட்டு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்களா, உங்கள் எண்ணம் என்ன என்று கேட்டதற்கு தருமனுடைய பதிலாக அமைகிறது பின்வரும் பாடல். வைரமெனும் சுடு நெருப்பை மிகமூட்டி வளர்க்கின் உயர்வரை காடு என்ன, செய்கிறமரில் வெகுளிபுற சேர இருதிறத்தேயமும் சென்று மாழ்வோம். கைரவமும் தாமரையும் கமல்வளன குருநாட்டில் கலந்து வாழ உயிரணையாய் சந்துவட உரைத்தருள் என்றான் அறத்தின் உருவம் போல்வான். வைரம் எனும் சுடு நெருப்பை மிக மூட்டி வளர்க்கின் உயர் வரை காடு என்ன, செயிர் அமரில் வெகுளிபுற சேர இருதிறத்தேமும் சென்று மாழ்வோம். கைரவமும் தாமரையும் கமல் பலன குருநாட்டில் கலந்து வாழ உயிர் அணையாய் சந்துபட உரைத்தருள் என்றான் அறத்தின் உருவம் போல்வான். அறத்தின் உருவம் போல்வான், அறத்தின் வடிவமாக விளங்குகின்றவன் தருமன். வைரம் எனும் சுடுநெருப்பை மிக மூட்டி வளர்க்கின். வைரம் என்பது உள்ளத்திலே இருக்கின்ற பகைமை, வைரம் கொண்ட நெஞ்சம் என்று சொல்லுவார்கள். பகைமையை மேலும் அழுத்தம் கொடுத்து அதனை வளர்த்தால் உயர் வரை காடு என்ன, உயர்ந்த மூங்கில் காடுகளை போல் செய்கிறமரில் வெகுளிபுற சேர இருதிறத்தேவும் சென்று மாழ்வோம். அதாவது உள்ளத்திலே பகைமை என்று சொல்லப்படுகின்ற நெருப்பை நாங்கள் மூட்டி வளர்த்துக்கொண்டே வந்தால், அதாவது உள்ளத்திலே கௌரவர்கள் மீது நாங்கள் பகைமையை வளர்த்துக்கொண்டே வந்தால் போர்க்களத்திலே வெகுண்டு எழுந்து இருபகுதியினரும், அதாவது பாண்டவர்களாகிய நாங்களும் கௌரவர்களாகிய அவர்களும் மோதுகின்ற பொழுது மூங்கில் காடு பற்றி எறிவது போலே இரு பகுதியினரும் இறந்து விடுவோம். கைரவமும் தாமரையும் கமல் வளர குறுநாட்டில் சந்துபட உயிரணையாய் சந்துபட உரைத்தருள் தர்மன் கேட்கிறான். நாங்கள் பகைமையை வளர்த்து போர்க்களத்திலே மோதினால் மூங்கில் காடு பற்றி எறிவது போலே இருபகுதியினரும் இறந்து விடுவோம். எங்களுடைய உயிர் போன்றவனே, இந்த குருநாட்டிலே எத்தகைய குருநாடு, கைரவமும் தாமரையும் கமல் வளன குருநாடு. பலனம் என்பது வயல்கள், கைரவம் என்பது ஆம்பல் மலர்கள், தாமரை மலர்களோடு ஆம்பல் மலர்களும் மலர்ந்து வாசனை வீசுகின்ற வயல் நிலங்கள் நிறைந்த இந்த குறுநாட்டிலே நாங்கள் இரு பகுதியினரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு நீ தூது செல்வாயாக என்று தர்மன் கண்ணபிரானை கேட்கிறான். கண்ணபிரான் சொல்லுகிறான், நீங்கள் போர் செய்ய போகிறீர்களா, நாட்டை வாங்க போகிறீர்களா என்று கேட்கிறான். அதற்கு தர்மன் சொன்ன பதில், பகைமையை வளர்த்தது கூடாது, பகைமையை வளர்ப்பதனாலே போர் நிகழும், இந்த போரிலே இருபடையினரும் மூங்கில் காடு பற்றி எறிவது போலே அழிந்து விடுவோம், அது வேண்டாம். நாங்கள் இந்த குறுநாட்டிலே ஒற்றுமையாக வாழ்வதற்கு நீ கௌரவர்களிடம் தூது செல்வாயாக என்று கேட்டுக்கொண்டான். இந்த இடத்திலே மாணவர்களை நாங்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தருமனுடைய அறச்சிந்தனை, அந்த பாடலே சொல்லப்படுது, அறத்தின் உருவம் போல்வான், தருமத்தின் வடிவமாக விளங்குபவன் இந்த தருமன். அதான் அவனுடைய பேருக்கு தருமன். அறத்தின் உருவம் போன்றவன். அவன் சொல்லுகின்றான், பகைமை வேண்டாம் என்பது அவனுடைய கருத்து. அவன் பகைமையை வெறுக்கின்றான். அதேபோல் போரை வெறுக்கின்றான். போரிலே உறவுகள் இறப்பதை அவன் வெறுக்கின்றான். அவன் சமாதானத்தை விரும்புகின்றான். இந்த பாடலினுடைய கருத்து, தர்மனுடைய அறச்சிந்தனை எவ்வாறு வெளிப்படுகிறது என்றால், இந்த பாடலிலே அவன் பகைமையை வெறுக்கிறான், அந்த பகைமை காரணமாக எழுகின்ற போரை வெறுக்கின்றான், போரிலே ஏற்படக்கூடிய மரணம் என்று சொல்லக்கூடிய மரணமாகிய இழப்புகளை அவன் வெறுக்கின்றான். அதற்கெல்லாம் மேலாக மீண்டும் ஒருமைப்பாட்டோடு சமாதானமாக வாழ்வதையே அவன் விரும்புகின்றான். எனவே தர்மனுடைய அறச்சிந்தனை, அவன் போரை விரும்பாத தன்மை, பாண்டவர்களோடு ஒற்றுமையாக வாழ விரும்புகின்ற அவனுடைய எண்ணம் என்பன இங்கே வெளிப்பட்டு நிற்கின்றன. அதேபோல் அந்த குருநாட்டின் நாட்டு வளம் அல்லது வளச்சிறப்பு இங்கே எடுத்துரைக்கப்படுகிறது. கைரவமும் தாமரையும் கமல்வளன குருநாடு, ஆம்பலும் தாமரையும் மலர்ந்து வாசனை வீசுகின்ற பள்ளனங்கள் அதாவது சேற்று நிலங்கள் அல்லது வயல்கள் நிறைந்த நீர்வளமிக்க நாடு இந்த குருநாடு என்பதும் இங்கே எடுத்துரைக்கப்படுகின்றது. அதேபோல் மூங்கில் காடு பற்றி எறிவது போலே இறப்பு போர்க்களத்திலே வீரர்கள் இறக்கின்ற செய்தியை குறிப்பிடுகின்ற பொழுது அங்கே உவமையணி கையாளப்பட்டிருக்கின்றதை நாங்கள் அறிய முடிகிறது. அதாவது போர்க்களத்திலே படைகள் இறக்கின்ற தன்மையை விளக்குவதற்கு அங்கே கையாளப்பட்ட உவமை, மூங்கில் காடு பற்றி எறிவது போலே போர்க்களத்திலே வீரர்கள் இறக்கின்ற செய்தி, அங்கே ஒரு அழகிய உவமை. அடுத்ததாக இந்த பதிலை கேட்ட கண்ணபிரான் தர்மனோடு மீண்டும் உரையாடுகின்றான். அரவு உயர்த்தோனுடன் மறுசூது ஆடி நீர் வென்ற அந்நாள் அவன்தான் சொன்ன விரதமொழி தவிராமல் வெங்கானம் போய் மீண்டீர். வெய்யோன் உங்கள் குறுநிலத்தில் பாதி இனி கொடாதிருந்தால் அங்கு அவனை கொன்று போரில் இருநிலத்தை ஆளத் துணிவதே கடன் என்றான் எம்பிரானே. அரவு உயர்த்தோனுடன் மறுசூது ஆடி நீர் வென்ற அந்நாள் அவன்தான் சொன்ன விரதமொழி தவிராமல் வெங்கானம் போய் மீண்டீர். வெய்யோன் உங்கள் குறுநிலத்தில் பாதியினி கொடாதிருந்தால் அங்கு அவனை கொன்று போரில் இருநிலத்தை ஆள இனி துணிவதே கடன் என்றான் எம்பிரானே. எம்பிரான் எமது பிரான் எமது கடவுளாகிய கண்ணபிரான் சொல்லுகிறான், அரவு உயர்த்தோனுடன் மறுசூது ஆடி நீர் வென்ற அந்நாள். அரவு உயர்த்தோன், அரவு பாம்பு, உயர்த்தோன் உயர்த்திய பாம்பு கொடி, அதாவது கௌரவர்களுடைய கொடி அல்லது துரியோதனுடைய கொடி பாம்பு கொடி. அந்த பாம்பு கொடியை உடையவனாகிய துரியோதனன் மற்றும் கௌரவர்களோடு சூதாட்டம் நிகழ்ந்து அதன்பின் சகுதியினுடைய தந்திரோபாயத்தினாலே மற்றொரு சூதாட்டமும் நிகழ்ந்து நீங்கள் மீண்டும் அந்த நாட்டை இழந்தவற்றை அடைந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட பொழுதும் உங்களுடைய விரத மொழி தவிராமல் காட்டுக்கு போனீர்கள். மாணவர்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சூதாட்டம் நிகழ்ந்து அவர்கள் வெளியே போகின்ற பொழுது சகுனியினுடைய ஒரு சூழ்ச்சியினாலே அல்லது ஆசை வார்த்தைகளினாலே மறுசூதாட வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. அந்த மறுசூதாட்டம் முடிந்து திருதராஷ்டிரன் திரௌபதிக்கு வரங்களை அருளி விரும்பியவற்றை அடைந்து கொள்ள சொல்லுகின்றான். இந்த நிலையில் உண்மையிலேயே அவர்கள் நினைத்திருந்தால் தாங்கள் இழந்தவற்றை எல்லாம் திரௌபதி அந்த வரத்தின் மூலமாக பெற்றிருக்க முடியும். ஆனாலும் அவர்கள் அதனையெல்லாம் செய்யாமல் தாங்கள் ஒப்புக்கொண்டதன்படி வார்த்தை தவறாமல் கானகத்துக்கு போகின்றார்கள், அதாவது வனவாசம் போகின்றார்கள். நாங்கள் வனவாசம் போய் முதல் சொன்னதுபடி வனவாசமும் அஞ்ஞாதவாசமும் முடித்து வந்து எங்களுடைய நாட்டை பெற்றுக் கொள்ளுகின்றோம் என்ற ஒரு சிந்தனையிலே சென்றார்கள். அதுதான் மறுசூது ஆடி நீர் வென்ற அந்நாள். அவன்தான் சொன்ன விரதம் அளித் தவிராமல் வெங்கானம் போய் மீண்டீர். வெங்கானம் கொடிய கானகம், கொடுமை மிக்க கானகத்துக்கு போய் மீண்டீர்கள். வெய்யோன் உங்கள் குருநேனத்தில் இனி பாதி கொடாதிருந்தால், அதாவது வெய்யோன் அந்த கொடியவனாகிய துரியோதனன் உங்களுக்கே உரிய நாட்டில் பாதியை இனி கொடாதிருப்பானே ஆனால், இனி உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பானே ஆனால், நீங்கள் போர் செய்து அவனை கொன்றெனினும் இந்த பெரிய நிலத்தை, இருநிலம் என்பது பெரிய நிலம், பெரிய நாடு, அந்த நாட்டை ஆள துணிவதே கடன், உங்களுடைய கடமை என்று சொன்னான் கண்ணபிரான். அதாவது இந்த இடத்திலே கண்ணபிரான் தர்மனுக்கு சொல்லுகிறான், நீங்கள் சூதாட்டமாடி மரசூதுமாடி அதன்படி சொன்ன வார்த்தை தவறாமல் வனவாசம் போய் அஞ்ஞாதவாசமும் முடித்து மீண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அந்த துரியோதனன் இன்னும் உங்களுடைய நாட்டை கொடுத்த மாதிரி இல்லை. எனவே நீங்கள் போர்க்களத்திலே அவனை சந்தித்து போர் செய்து அவனை கொன்றெனினும் நாட்டை ஆள துணிவதே உங்களுடைய கடமை என்று கண்ணபிரான் சொல்லுகிறார். இந்த இடத்திலேயும் மாணவர்கள் ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும். பாண்டவர்களை போருக்கு தூண்டுகின்ற தன்மை கண்ணபிரானுடைய வார்த்தையிலே இருக்கிறது. முதலாவது பார்த்தோம், நீங்கள் போர் செய்ய போகின்றீர்களா என்று கேட்கின்ற தன்மை. இப்பொழுது சொல்லுகிறார், நீங்கள் துரியோதனனை கொன்றாவது நாட்டை கைப்பற்றுவதே உங்களுக்கு கடமை என்று சொல்லுகின்றார். எனவே இந்த இடத்திலே கண்ணபிரான் படிப்படியாக பாண்டவர்களை போருக்கு தூண்டுகின்ற தன்மை வெளிப்பட்டு நிற்கிறது. அதேபோல் பாண்டவர்களின் நேர்மை இங்கே வெளிப்படுகிறது. அவர்கள் சொன்ன வாக்கு தவறாமல் அதனை விரதமாக நினைத்து வனவாசம் போய் அஞ்ஞாதவாசமும் செய்து மீண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய நேர்மை வாக்கு தவறாத நிலை இங்கே எடுத்துரைக்கப்படுகிறது. அடுத்து அவர்களுக்கே உரிய ஆட்சி அல்லது அந்த நாட்டின் அவர்களுக்குரிய பங்கு தொடர்பான செய்தியும் இங்கே வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறுநிலத்தில் பாதி, அதாவது அவர்களுக்கே உரிய பகுதியினை தர வேண்டிய தன்மை அல்லது அவன் பெற்றுக்கொள்ள வேண்டியதை வலியுறுத்துகின்ற தன்மை இந்த இடத்திலே வெளிப்படுகிறது. இந்த கண்ணபிரானின் இத்தகைய வார்த்தைகளை கேட்டு தருமன் மீண்டும் கண்ணபிரானிடம் உரையாடுகின்றான். குரவரையும் கிளைஞரையும் குலத்து உரிய துணைவரையும் கொன்று போர் வென்று அரவ நெடுங்கடல் ஆடை அவனியெல்லாம் தனியாளும் அரசு தன்னில் கரவுரையும் மனத்தாதை முனிக்குரைத்த மொழிப்படியே காலந்தோறும் இரவு பகல் பல மூல சாகம் நுகர்ந்து உயிர் வாழ்தல் இனிது நன்றி. தர்மன் சொல்லுகிறான் கண்ணபிரானுக்கு மீண்டும், குரவரையும் கிளைஞரையும் குலத்து உரிய துணைவரையும் கொன்று போர் வென்று அரவநெடுங்கடல் ஆடை அவனியெல்லாம் தனியாளும் அரசு தன்னில் கரவுரையும் மனத்தாதை முனிக்கு உரைத்த மொழிப்படியே கனந்தோறும் இரவு பகல் வெல மூலசாகம் நுகர்ந்து உயிர் வாழ்தல் இனிது நன்றே. குரவர் பெரியவர்கள், குரு முதலான பெரியவர்கள். கிளைஞர் உறவு கூட்டம். குலத்து உரிய துணைவர், அரச குலத்திலே தோன்றிய அவர்களுடைய துணைவர்கள் உறவுகள். கொன்று, அதாவது எங்களுடைய குரு முதலிய பெரியவர்களையும் உறவு கூட்டத்தையும் அரச வம்சத்திலே தோன்றியவர்களையும் கொன்று போர் வென்று, போரிலே வென்று அரவ நெடுங்கடல் ஆடை அவனியெல்லாம் தனியாளும் அரசு தன்னில். அரவம் ஒலி, ஒலிக்கின்ற பெரிய கடலை ஆடையாக அணிந்திருக்கின்ற இந்த உலகம் முழுவதையும் தனித்து நின்று அரசு ஆள்வதிலும் பார்க்க அரசு தன்னில். ஐந்தாம் வேற்றுமை ஒப்பு பொருள் அந்த இடத்திலே அரசு தன்னில், அதனிலும் பார்க்க என்று பொருள் கொள்ள வேண்டும். கரவு உரையும் மனத்தாதை முனிக்கு உரைத்த மொழிப்படியே. அதாவது கரவு என்பது மறைவு, மறைந்து வைத்திருத்தல். இங்கே கரவு என்பது மறைவான சிந்தனை, கள்ள சிந்தனை என்று சொல்லலாம், நேர்மையற்ற சிந்தனை என்று சொல்லலாம். கரவு உறையும் மனத்தாதை, வஞ்சக எண்ணங்களை தனக்குள்ளே மறைத்து வைத்திருக்கக்கூடிய தாதை, தந்தை, பெரிய தந்தை திருதராஷ்டிரன். அதாவது அந்த திருதராஷ்டிரனுடைய எண்ணம் தன்னுடைய புதர்கள் பொருட்டாக அல்ல, தன்னுடைய மக்கள் நாட்டை ஆள வேண்டும், இனி இந்த நாடு அவர்களுக்கே உரியதாக அமைய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு கள்ள சிந்தனை அல்லது வஞ்சகமான எண்ணம் அவனுக்குள்ளே இருக்கிறது. அத்தகைய திருதராட்டினன் சஞ்சய முனிவனுக்கு சொன்னது போல், அதாவது இங்கே முனிக்கு உரைத்த செய்தி என்ன என்றால், வனவாசம் அஞ்சாத வாசம் எல்லாம் முடிந்த பிறகு பாண்டவர்கள் சார்பாக சஞ்சய முனிவன் வந்து கேட்ட பொழுது அதற்கான சரியான பதில் எதையும் சொல்லாமல் திருதராட்டினன் ஒரு தெளிவான பதிலை சொல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது. இது காரணம் அவனுடைய உள்ளத்திலேயே கள்ள சிந்தனை இருக்கிறது. நாட்டை கொடுப்பதை விட என்னுடைய புதல்வர்கள் ஆள்வதே மேல் என்று நினைக்கின்ற அந்த ஒரு வஞ்சக எண்ணம் இருக்கிறது. அதான் இங்கே கரவு உரையும் மனத்தாதை முனிக்குரைத்த மொழிப்படி. காணந்தோறும் இரவு பகல் பல மூலசாகம் நுகர்ந்து, காடுகள் தோறும் சென்று இரவு பகலாக பல மூல சாகம், பழங்களையும், மூலம் என்பது கிழங்குகள், கிழங்குகளையும், சாகம் என்பது இலைகள், இலைகளையும் உண்டு வாழ்வது மேலானது என்று தருமன் சொல்லுகிறான். இந்த இடத்திலும் நாங்கள் பார்க்க வேண்டும், தருமன் உறவுகளை மதிக்கின்ற தன்மை, உறவுகளின் இழப்பை விரும்பாத தன்மை. அதாவது எங்களுடைய குருமுதலியோர், உறவுகள், அரச வம்சத்தினர், இவர்களை கொன்று போரிலே வெற்றி பெற்று இந்த உலகையை தனித்து நின்று ஆள்வதிலும் பார்க்க, நாட்டை அப்படியே அவர்களிடமே விட்டுவிட்டு எங்களுடைய பெரிய தந்தையார் சொன்னதன்படி காட்டிலே போயிருந்து பழங்களையும் கிழங்குகளையும் இலைகளையும் உண்டு உயிர் வாழ்வது மேலானது என்கிறான். நாங்கள் இந்த இடத்திலே தர்மனுடைய அறச்சிந்தனையை கருத்தில் கொள்ள வேண்டும். நாடு அவர்களுக்கே உரியது, சொன்னதன்படி வனவாசம் அஞ்ஞாத வாசம் முடித்து வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த நாட்டை கேட்டு பெறுவது என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய விடயம் அல்ல. ஆனாலும் கூட அந்த தருமன் அதனை விரும்பவில்லை. அவன் அறச்சிந்தனையாளன், உயிர்கள் இழப்பதை அவன் விரும்பவில்லை. உயிர்களோடு சமாதானமாக, உறவுகளோடு சமாதானமாக வாழ்வதையே அவன் விரும்புகின்றான். எனவே அவனுடைய கருத்து உறவுகளை கொன்று நாட்டை தனித்து ஆள்வதை காட்டிலும் நாட்டை அவர்களிடம் அப்படியே விட்டுவிட்டு நாங்கள் மீண்டும் காட்டிலே போய் துன்பப்படுவது மேலானது என்பது. அதாவது நாங்கள் எங்களுக்குரிய நாட்டை இழந்தாலும் பரவாயில்லை, காட்டிலே போய் கஷ்ட வாழ்க்கையை மேற்கொண்டாலும் பரவாயில்லை, எங்களால் உறவுகளை இழப்பது முடியாது, உறவுகளை கொலை செய்வதென்பது கூடாது என்கின்ற ஒரு சிந்தனை இங்கே எடுத்துரைக்கப்படுகிறது. இந்த பாடலை நாங்கள் பொறுத்தமட்டிலே தர்மனுடைய அறச்சிந்தனை, அவன் உறவுகளை மதிக்கின்ற தன்மை சிறப்பாக எடுத்துரைக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் திருதராட்டினனுடைய குணம் வெளிப்படுத்தப்படுகிறது. கரவு உரையும் மனத்தாதை, கரவு என்பது நான் முதல் சொன்னது போல மறைவான, அதாவது உள்ளத்துக்குள்ளே மறைவாக இருக்கின்ற எண்ணங்கள், அந்த வஞ்சக எண்ணங்கள் இங்கே குறிப்பிடப்படுகின்றன. திருதராட்டினிடத்தே வஞ்சக எண்ணம் நிறைந்திருக்கின்றது. அந்த வஞ்சக எண்ணத்தையே இங்கே கரவு என்று எங்களுடைய புலவன் எழுதியிருக்கிறார். எனவே இந்த இடத்திலே தருமனுடைய பதில் எங்களுக்கு அவனுடைய அறச்சிந்தனையை, உறவுகளை மதிக்கின்ற தன்மையை எடுத்துரைப்பதாக அமைகிறது. அடுத்ததாக கண்ணவிரான் மீண்டும் தருமனிடத்தை உரையாடுகின்றான். கோதியிலான் இந்த மொழி கூறுதலும் மாமாயன் கூறலுட்டான். மோதமரத்து இழைத்து நீர் மொய்த்த பெறும் கனகத்தையே முழுகிச் சென்றால் பூதலத்தோர் ஏசாரோ? புகன்ற வேறு வஞ்சிரமும் பொய்த்திராதோ? நீதியோ என உரைத்தான். அங்கதற்கு நிகழ்தருமன் நிகழ்த்தலுற்றான். கோதியிலான் இந்த மொழி கூறுதலும் மாமாயன் கூறலுற்றான். மோதமெறுத்து இழைத்து நீர் மொய்த்த வெறுங்க அனகத்தே முடிச் சென்றாள் பூதலத்தோர் ஏசாரோ? புகன்ற பெரும் வஞ்சினமும் பொய்த்திராதோ? நீதியோ என உரைத்தான். அங்கு அதற்கு நிகழ் தருமன் நிகழ்த்தலுற்ற கோதியிலான் குற்றமற்றவனாகிய இந்த தருமன் கோதியிலான் இந்த மொழி கூறுதலும் குற்றமற்றவனாகிய தருமன் மேற்கண்டவாறு சொன்னவுடனே மாமாயன் கூறலுற்றான். மாமாயன் பெரிய மாயைகளிலே அல்லது மாயைகளை நிகழ்த்துபவன் இந்த கண்ணபிரான் கூறலுற்றான். மாயக்கண்ணன் என்று சொல்லுவோம். நிறைய மாயங்களை நிகழ்த்தக்கூடியவன், அற்புதங்களை செய்யக்கூடியவன், சூழ்ச்சிகளை செய்யக்கூடியவன். அதனாலே அவன் மாமாயன், பெரிய மாயங்கள் மாயைகள் புரியக்கூடியவன். அத்தகைய அந்த கண்ணபிரான் சொல்ல தொடங்குகிறான். மோத மறுத்து, அதாவது போர் செய்வதை விரும்பாமல் இழைத்து பின்வாங்கி மொய்த்த வெறுங்கானகத்தே நீர் முழுகிச் சென்றான். அடர்ந்த அந்த பெரிய காட்டுக்குள்ளே நீங்கள் விரைந்து செல்வீர்களே ஆனால் பூதலத்தோரே சாரோ? அதாவது இங்கே கண்ணபிரான் கேட்கிறான், நீங்கள் ஏற்கனவே வஞ்சினம் உரைத்திருக்கிறீர்கள், சபதம் செய்திருக்கிறீர்கள். அந்த சபதத்தை நிறைவேற்றாமல் மீண்டும் காட்டுக்குள்ளே போனால் இந்த உலகம் உங்களை பழித்துரைக்காதா? புகன்றதொரு வஞ்சினமும் பொய்த்திராதோ? உங்களுடைய சூளுரைகள் எல்லாம் பொய்யாகி விடாதோ? நீதியோ? நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் இப்படி செல்வது நீதியாகுமோ தர்மமாகுமோ என உரைத்தான் என்று கூறினான். அங்கு அதற்கு நிகழ் தருமன் நிகழ்த்தலுற்ற தருமனுடைய இந்த வார்த்தைகளை கேட்ட கண்ணபிரான் சொல்லுகிறான், நீங்கள் போர் செய்வதை விரும்பாமல் இந்த பெரிய கானகத்துக்குள்ளே விரைந்து சென்றால் உலகம் உங்களை ஏசாதா? நீங்கள் கொடுத்த அந்த சூளுரைகள் அல்லது உரைத்த வஞ்சினங்கள் சபதங்கள் நிறைவேறுமா? உங்களுடைய சூளுரையிலேயே அல்லது சபதத்தை நிறைவேற்றாத தன்மையிலே நீங்கள் காட்டுக்கு சென்றால் இது தர்மமும் அல்ல, இந்த உலகம் உங்களை இழித்துரைக்கும், இது நீதியாகுமா என்று கண்ணபிரான் கேட்கிறான். அதாவது இந்த இடத்திலும் மாணவர்களுடைய கருத்தில் கொள்ளுங்கள், கண்ணபிரான் போரை வலியுறுத்துகின்றான். நீங்கள் மோதுங்கள், மோத மறுக்க வேண்டாம். மோத மறுத்து காட்டுக்கு சென்றால் இந்த உலகம் உங்களை இழித்துரைக்கும், அது தர்மம் அல்ல. நீங்கள் கொடுத்த வாக்கிலே அந்த வாக்கை நிறைவேற்றாதவர்கள் ஆகிவிடுவீர்கள். எனவே நீங்கள் மோதுவதுதான் சரி, போர் செய்வதே சரியானது என்று கண்ணபிரான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றான். எனவே மாணவர்களே, தொடர்ந்து நாங்கள் பார்த்துக் கொண்டு வருகின்ற பொழுது நான் சொல்லிக் கொண்டு வருகின்ற இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு அந்த வினாவுக்கான விடைகளை நீங்கள் எழுதுகின்ற பொழுது தொகுத்து எழுத வேண்டிய ஒரு நிலையிலே நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பாடலில் பாருங்கள், அடுத்த பாடலுக்கான ஆரம்பம் இருக்கிறது. அங்கு அதற்கு நிகழ் தருமன் நிகழ்த்தலுற்றான். தருமன் சொல்ல தொடங்குகின்றான், நீ தூது நடந்தருளி எமது நினைவு அவர்க்கு உரைத்தாள் நினைவின் வண்ணம் தாது ஊதி அழிமுரளும் தன்பதியும் தாயமும் தான் தாரான் ஆகில் மீதுவூது வளைக்குலமும் பலம்புரியும் மிகமுழங்க வெய்யகாலன் மாதூதர் மெனங்களிக்க பொருதனினும் பெறுவன் இது வசையும் என்றே சொல்லுகிறான் தருமன். நீ தூது நடந்து அருளி எமது நினைவு அவர்க்கு உரைத்தாள் நினைவின் வண்ணம் தாது ஊதி அழிமுரளும் தன்பதியும் தாயமும் தான் தாரான் ஆகில் மீது ஊது வளைக்குலமும் வலம்புரியும் மிக முழங்க வெய்ய காலன் மாதூதர் மனம் கழிக்க பொருதி எனினும் பெறுவன். இது வசையும் அன்றே. அதாவது கண்ணபிரானே, நீ தூது போய் எங்களுடைய இந்த சமாதானம் பற்றிய எண்ணத்தை கௌரவர்களுக்கு சொல்லி அதன்படி எங்களுக்கு அவன் உரிய நாட்டை தராவிட்டால், அதாவது நாடு எத்தகையது என்றால் தாது ஊதி அழிமுரளும் தன்பதி. தாது என்பது மகரந்தம். அங்கே அழி வண்டுகள் மலர்களிலே இருக்கின்ற மகரந்தத்தை ஊதி வண்டுகள் தேனருந்தும். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், கைரவமும் தாமரையும் கமல்வளன குறுநாடு, ஆம்பல் மலர்களும் தாமரையும் மலர்ந்து வாசனை வீசுகின்ற குளிர்ச்சி பொருந்திய நீர்நிலைகளும் சேற்று நிலங்களும் உடைய நாடு அது. அந்த நாட்டிலே மலர்களிலே இருக்கின்ற மகரந்தத்தை ஊதி வண்டுகள் தேனருந்தி முரலும் ரீங்காரம் செய்து கொண்டிருக்கும் அத்தகைய குளிர்ச்சி பொருந்திய நாட்டையும் தாயமும் அதற்கான ஆட்சி உரிமையையும் தான் தாரானாகில் தராவிட்டால் மீது ஊது வளைக்குளமும் பலமுரியும் மிக முழங்க. அதாவது ஒரு படையிலே வெற்றியின் அடையாளம் சங்குகளின் ஒளி. அங்கே சங்குகள் கூட்டங்கூட்டமாக ஒலிக்க வலம்புரியும் முழங்க, சாதாரண சங்குகளும் வலம்புரி சங்குகளும் முழங்க, யமதூதர்கள் மனங்களிக்க. அதாவது யமதூதர்கள் எப்பொழுது மனங்களிப்பார்கள் என்றால், மகிழ்ச்சி அடைவார்கள் என்றால், மரணங்கள் நிறைய நிகழ்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரே மனங்களிக்கும். இங்கே தர்மன் என்ன சொல்ல வருகின்றான் என்றால், நீ எங்கள் சார்பாக தூது சென்று எங்களுடைய எண்ணங்களை கௌரவர்களுக்கு உரைத்து வந்த பின்னும் அவர்கள் முறையாக நாட்டையும் எங்களுக்குரிய ஆட்சி உரிமையையும் தராதிருப்பார்களே ஆனால் அந்த யமதூதர்கள் மனங்களிக்கும்படியாக, அதாவது போர்க்களத்திலே நிறைய மரணங்கள் நிகழ சங்குகள் எல்லாம் ஒழிக்க, வெற்றி சங்குகள் மொழிக்க, நான் போர் செய்தாவது நாட்டை பெறுவேன். இது தர்மனுடைய கூற்று. முதலிலே நிறைய சமாதானங்களை சொல்லிக்கொண்டு வருகிறான். உயிர்கொலை இல்லாது, முரண்பாடு இல்லாது, எந்த இழப்புகளும் இல்லாது, சமாதானமாக நாட்டையும் பெற்று சமாதானமாகவே வாழ வேண்டும் என்பது வலியுறுத்தி கொண்டு வந்த அந்த தர்மன் கடைசி ஒரு உத்தியாக போரை கையிலே எடுக்கின்றான். அதாவது இவ்வளவும் முடியாத பட்சத்தில் நீ தூது போய் சொல்லி அவர்கள் நாட்டை தந்து ஆட்சி பொறுப்பையும் தராத சந்தர்ப்பத்திலே நான் போர் செய்து கொலை செய்து எனினும் நாட்டை பெறுவேன் என்று சொல்லுகின்றான். இது மன்னனுக்குரிய அழகு. தர்மத்தின் வழியிலேயே வந்து அமைதியான முறையிலே நாட்டை பெற விரும்பிய தர்மன் முடியாத கட்டத்தில் போர் செய்து எனினும் பெறுவேன் என்று நினைப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. எனவே அடுத்ததாக இதற்கு தர்மன் மீண்டும் சொல்லுகின்றான், என்ன கேட்க வேண்டும் என்பதையும் தர்மன் சொல்லுகின்றான். முந்து ஊர் வெம்பணி கொடியோன் மூதூரில் நடந்து உழவர் முன்றில் தோறும் நடந்து நந்து ஊரும் புனல் நாட்டின் திறம் வேண்டு, நாடு ஒன்றும் நெல்கானாகில் ஐந்து ஊர் வேண்டு, அவையில் எனில் ஐந்து இளம் வேண்டு, அவை மறுத்தால் அடுபோர் வேண்டு, சிந்தூர திலகனுதல் சிந்தூரத்தின் மறுப்பொசித்த செங்கண்மாலே. முந்து ஊர் வெம்பணி கொடியோன் மூதூரில் நடந்து உழவர் முன்றில் தோறும் நந்து ஊரும் புனல் நாட்டின் திறம் வேண்டு. அதாவது இந்த பழமையான குறுநாடு, அங்கே வெம்பணி கொடியோன், பணி என்பது பாம்பு, பாம்பு கொடியை உடையவனாகிய அந்த துரியோதனின் பழமையான ஊரிலே நடந்து போய் உழவர் முன்றில் தோறும் நந்து ஊரும் புனல் நாடு. உழவர்கள் அது வயல் நிலங்கள்ல செறிந்த நிலம் நாடு. அங்கே உழவர்களின் வீட்டு முற்றங்கள் தோறும் சங்குகள் ஊர்ந்து திரியும். அத்தகைய நீர்வளம் மிக்க நாட்டின் எங்களுக்கே உரிய பகுதியை நீக்கல். நாடு ஒன்றும் நல்கானாகில் அவன் நாட்டை தர மறுப்பானே ஆனால் ஐந்து ஊர் வேண்டு. எங்கள் ஐவருக்கும் ஐந்து ஊர்களைக்கள், நாடு இல்லாவிட்டால் ஊர்களைக்கள். அவையில் எனில் ஐந்து இளம் வேண்டு, இல்லை அதையும் தர மறுத்துவிட்டால் ஐந்து வீடுகளைக்கள். அவை மறுத்தால் அடுவோர் வேண்டு, அதையும் மறுத்துவிட்டால் அடுவோர் வேண்டு. அடுதல் என்றால் சுட்டெரித்த கொடிய தன்மை வாய்ந்த அந்த போரை நீக்கள். அதாவது போர் செய்யறதுக்கு சொல்லு. சிந்தூர திலகனுதல் சிந்தூரத்தின் மறுப்பொசித்த செங்கன் மாலை. சிந்தூரம் நெற்றியில அணியக்கூடிய திலகம், சிந்தூரம் என்றால் யானை. சிந்தூரத்தினாலே திலகமணிந்த நெற்றியினையுடைய யானையின் மறுப்பை ஒசித்த செங்கன் மாலை, சிவந்த கண்களையுடைய திருமாலை. சிந்தூரத்தினாலே திலகமிட்ட யானையின் தந்தத்தை ஒடித்த சிவந்த கண்களையுடைய திருமாலை. இது ஒரு புராண கதை. இந்த கதையை பார்ப்பதற்கு முன் நாங்கள் மீண்டும் ஒரு முறை இந்த பாடலுடைய செய்தியை பார்த்துக் கொள்வோம். அதாவது தருமன் எதனை கேட்டு அனுப்புகிறான்? துரியோதனிடம் போய் வயல் நிலங்கள் நிறைந்த உழவருடைய முற்றங்களிலேயே சங்குகள் ஊர்ந்து திரிகின்ற அந்த குறுநாட்டிலே எங்களுக்குரிய பகுதியை கேள். அந்த துரியோதனன் அவற்றை தரவில்லை என்றால் ஐந்து ஊர்களை கேள். அவற்றையும் தரவில்லை என்றால் ஐந்து இல்லங்களை கேள். அவற்றையும் மறுத்தால் கொடிய போரை வேண்டினில். இந்த இடத்திலே மாணவர்களை நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாடு தங்களுக்கே உரித்தாக இருந்த பொழுதிலும் அந்த தருமன் அதனை ஒரு அடாவடித்தனமாக அல்லது எங்களுக்கு வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்காமல் ஒரு இதமாக கேட்கின்ற பண்பு வெளிப்படுகிறது. எங்களுக்கே உரிய நாட்டை கேள், நாடு இல்லாவிட்டால் ஐந்து ஊர்களை கேள், அவையும் இல்லாவிட்டால் ஐந்து இல்லங்களை கேள், அவையும் இல்லாவிட்டால் போரை கேள் என்பதாக அவனுடைய அந்த வேண்டுதல் அமைகிறது. இந்த இடத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை விளங்கிக்கொள்ளவன் தர்மத்தின் வழி நிற்பவன், அதே நேரம் பேராசையற்றவன். தங்களுக்கே உரிய நாடாக இருந்த பொழுதிலும் அதை அப்படியே கேட்காமல் பேராசையற்றவனாக அந்த கேட்கின்ற அளவு படிப்படியாக குறைந்து வருகின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாடு இல்லாவிட்டால் ஐந்து ஊர், ஐந்து ஊர் இல்லாவிட்டால் ஐந்து இல்லம், அவையும் இல்லாவிட்டால் ஐந்து வீடுகள், வீடுகளும் இல்லாத பட்சத்தில் போரை கேள் என்பதாக அது அமைகிறது. எனவே அந்த தருமனுடைய தர்ம சிந்தனை தான் இங்கேயும் பேராசையற்ற குணம் இங்கே வெளிப்படுகிறது. இந்த இடத்திலே சிந்தூர திலகணுதல் சிந்தூரத்தின் மறுப்பொசித்த செங்கன் மாலை என்பது, அதாவது கண்ணவிரானை நோக்கி இல்ல திருமாலை நோக்கி குவளையாபீடம் என்ற யானை அனுப்பப்பட்ட பொழுது அந்த குவளையாபீடம் என்ற யானையின் தந்தத்தை முறித்து தன்னுடைய வலிமையை நிலைநாட்டியவன், எதிர்ப்பை ஒழித்தவன் திருமால். அந்த திருமாலின் அவதாரமாக விளங்குகின்றான் கண்ணவிரான். அதுதான் சிந்தூர திலகனுதல் சிந்தூரத்தின் மறுப்பொசித்த செங்கன்மால். சிந்தூரம் என்பது திலகம், சிந்தூரம் திலகமிடுவதற்கான அந்த காவி போன்ற பொருள். சிந்தூரம் என்பது யானை, மறுப்பு ஒசித்தல் தந்தத்தை ஒடித்தல் செங்கன்மால் சிவந்த கண்களை உடைய திருமால். அதாவது சிந்தூர திலகமிட்ட கோளையாபீடம் என்ற யானையின் தந்தத்தை முறித்து தனது எதிர்ப்பை தனக்கு தன்னை நோக்கி வந்த எதிர்ப்பை முறியடித்த திருமாலையே, திருமாலின் அவதாரமாகிய கண்ணபிரானே என்பதாக இங்கே அமைகிறது. இந்த இடத்திலே இது ஒரு புராண செய்தியாக இங்கே அமைகிறது. திருமாலின் வீரதீர செயல் இங்கே பேசப்படுகிறது. அதே நேரம் கண்ணபிரானின் பெருமை அதன் மீது அந்த செயலோடு இணைத்து பேசப்படுகிறது. திருமாலின் அவதாரமாகிய கண்ணன் என்கின்றதனாலே அந்த செய்தியை அங்கே இணைத்து பேசுகின்ற பண்பை காண முடிகிறது. இன்றைய பாடப்பகுதியிலே மாணவர்களை நாங்கள் பார்த்த விடயங்களை ஒரு சுருக்கமாக தொகுத்து நோக்குகின்ற பொழுது, வனவாசம் முடிந்து வந்த பாண்டவர்கள், அஞ்ஞாதவாசம் வனவாசம் இல்லாம வனவாசம் அஞ்ஞாதவாசம் இல்லாமல் முடித்து வந்த பாண்டவர்கள், அவர்கள் இன்னும் நாட்டை பெற்றுக்கொள்ளாத நிலையிலே கண்ணபிரான் அவர்களுடைய சிந்தனையை யாது என்று கேட்கிறான். நாட்டை பெறப்போகின்றீர்களா, அல்லது போர் செய்ய போகின்றீர்களா, அல்லது மீண்டும் காட்டிலே சென்று வாழப்போகின்றீர்களா என்று கேட்பதாக அமைகிறது. அதற்கு தருமன் சொல்லிய பதில், பகைமை வேண்டாம், போர் வேண்டாம், போர் செய்வதனாலே உறவுகள் அழியும், அது தேவையற்ற ஒன்று, எங்களுக்கு சமாதானத்தை வேண்டி நீ தூது செல்வாயாக என்று கேட்பதாக அமைகிறது. அதற்கு கண்ணபிரானுடைய பதில், நீங்கள் உங்களுடைய வாக்கின்படி வனவாசம் அஞ்ஞாதவாசம் எல்லாம் நிறைவு செய்து வந்திருக்கின்றீர்கள், இருந்த போதிலும் உங்களுடைய நாட்டை இன்னும் உங்களுக்கு தரவில்லை, இந்த நிலையிலே நீங்கள் போர் செய்து துரியோதனன் முதலியோரை கொன்றாவது நாட்டை பெறுவது உங்களுக்கு பொருந்தும் என்று சொல்வதாக இருந்தது. அதற்கு தருமனுடைய பதில், எங்களுடைய ஆசான்களையும் உறவுகளையும் அரச வம்சத்தினரையும் கொன்று நாட்டை ஆள்வதை விட மீண்டும் கானகம் செல்வது, வனவாசம் மேற்கொள்வது, அங்கே இலைகளையும் கிழங்குகளையும் பழங்களையும் உண்டு கடின வாழ்க்கையை வாழ்வது மேலானது என்று கூறுவதாக இருந்தது. இதனை கேட்டு கண்ணபிரான், நீங்கள் இவ்வாறு போர் செய்யாமல் மீண்டும் காட்டுக்குள்ளே போய் வனவாசத்தை அனுபவிக்க நேர்ந்தால் இந்த உலகம் உங்களை பழித்துரைக்கும், நீங்கள் சொன்ன சூளுரைகள் சபதங்கள் நிறைவேறாமல் போய்விடும், அது இழிவானது என்று கூற, அதற்கு கண்ணபிரான் மீண்டும் சொல்லுகிறான், அவ்வாறு சமாதானமாக கேட்டும் நாட்டை கொடுக்காத பட்சத்திலே போர் செய்வதாயிருந்தாலும் நான் அதற்கு ஒப்புக்கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு எதை கேட்க வேண்டும் என்ற தூது செய்தியையும் கண்டவிரானிடம் கூறுகிறான். அதாவது துரியோதனனுடைய அந்த பழமையான நாட்டிலே போய் அவர்களிடம் எங்களுக்குரிய நாட்டை கேள், நாட்டை தராவிட்டால் 5 ஊர்களை கேள், ஊர்களையும் தராவிட்டால் 5 இல்லங்களை கேள், அவையும் இல்லாவிட்டால் போர் செய்வதற்கு அவர்களை தயாராகும்படி அறிவித்துவிட்டு வா என்று கூறுகிறான். இவ்வாறாக மாணவர்களை இதனை கற்றுக்கொள்ள இலகமான வழிமுறை இந்த இதுவரை நாங்கள் பார்த்த இந்த 7 பாடல்களுக்குள்ளே ஒரு உரையாடல் பாங்கிருக்கிறது. அதனை கண்டு அந்த உரையாடலை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டு கண்ணனுக்கும் எங்களுடைய தர்மனுக்கும் இடையிலான அந்த உரையாடலை விளங்கிக் கொண்டு பார்ப்பீர்களே. ஆனால் இந்த பாடப்பகுதி இந்த பகுதி இந்த 7 பாடல்களுக்குள்ளே சொல்லப்பட்ட விடயங்களை மனதிலே ஞாபகம் வைத்துக் கொண்டு விடைகளுக்கு நீங்கள் உங்கள் முகம் கொடுக்கும் வினாக்களுக்கு விடைகளுதான் முகம் கொடுப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். எனவே இன்றைய பாடப்பகுதியை இத்தோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். இன்னும் இந்த பாடத்தின் ஏனைய பகுதிகளையும் பார்த்த பிறகு நாங்கள் பரீட்சை வினாக்கள் பற்றிய ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். எனவே மாணவர்களே, இன்றைய பாடப்பகுதியை கவனமாக கற்று அடுத்த இதனுடைய இது எஞ்சிய பகுதிகளை கற்பதற்கு தயாராகுமாறு உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஓவ குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரில் தரம் 11 மாணவர்களுக்கான தமிழ் பாடம் தினூடாக உங்களை வானொலியில் சந்தித்து தெளிவான விளக்கங்களை வழங்கிய ஆசிரியர் என் இந்திரகுமார் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.